புலன் மாறி புலந்த பொழுதுகள், புலன் மாறி பொய்யாக உணர்வுகள். இது கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு சாதனத்தின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கேட்பதற்கு வானொலி பட்டிக்கு அணுகில் குழுமிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இங்கிதமான வணக்கங்கள். பெரும்பாலான விடயங்கள் மற்றவருடைய கவனிப்பில்தான் விடயமே தங்கியிருக்கிறது. மிக பெரும்பான்மையான விடயங்கள் சமையலாக இருந்தால் என்ன, வீட்டை பெருக்குவதாக இருந்தால் என்ன, என்ன விடயமாக இருந்தாலும் அந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்டவர் நிச்சயமாக ஒரு விமர்சனத்தை எதிர்பார்க்கிறார். நீங்கள் தருகின்ற விமர்சனங்கள் பொதுவாக அது நன்மையாக இருந்தால் என்ன, தீமையாக இருந்தால் என்ன, அந்த விமர்சனங்கள் தான் நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் நன்றாக செய்யலாமே, இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து செய்யலாமே, சில பாடல்களை தேடலாமே என்று ஒரு தேடல் குரு மனிதருக்கு ஏற்படுகிறது. குழந்தையாக இருந்தாலும் தட்டி கொடுக்க வேண்டி இருக்கிறது இல்லையா, இதுவாக இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் எந்த விடயத்தையும் எதிர்பார்க்காமல், எந்த விடயத்திலும் சமரசம் இல்லாமல் எந்த வேலையாக இருந்தாலும் செய்து முடித்து விடுவார்கள். அவர்களுக்கு இந்த விமர்சனங்களை பற்றி எந்தவிதமான அக்கறையும் இருக்காது. ஆனால் பாவப்பட்ட சில மனங்கள் மட்டும் அதை தேடிக்கொண்டிருக்கும்.
கைதட்டும் உங்களின் பாராட்டு ஒன்றுதான், கலைஞர்கள் எங்களுக்கு நல்ல சன்மானம், நல்ல சன்மானம். கலைஞர்கள் எங்களுக்கு நல்ல சன்மானம், நல்ல சன்மானம்.
ஆகவே ஒரு விடயத்தை யாராக இருந்தாலும் ஒரு விமர்சனத்தை எதிர்பார்க்கிறார்கள். அது நன்மையாக இருக்கலாம், திட்டி கூட சொன்னாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். காரணம், இந்த உலகம் விமர்சனத்தில் தான் தங்கியிருக்கிறது. பெண்கள் எதற்காக அழகாக தங்களை அலங்கரித்துக் கொள்கிறார்கள், ஆண்கள் எதன் காரணத்திற்காக தங்களை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார்கள், ஒரு வாகனமாக இருந்தால் எதற்காக அதை நிறைய நேரம் துடைத்து கழுவி அதை மற்றவர்கள் பார்வைக்கு ஒரு லட்சியமாக வைத்திருக்கிறோம். மற்றவர்கள் எங்களை பார்க்க வேண்டும் என்று ஒரு காரணம் தானே, மற்றவர்கள் பார்த்து ஏதாவது சொல்ல வேண்டும் என்று ஒரு காரணம். இந்த காரணங்களோடு தான் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. சும்மா சொல்லலாம் எல்லோரும், அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதே இல்லை, கண்டுகொள்வதே இல்லை என்று. மாமியா, மாமி தண்டு பாண்டில் பொறுப்பொறுப்பா ஆர் கேட்கிறது? ஆனால் மாமி நேரடியாக மருமகளுக்கு சொல்ல மாட்டார். தொலைபேசியில் பேசுகின்ற பொழுது நல்ல வடிவாக சொல்வான், ஆனால் நேரடியாக மருமகளுக்கு சொல்ல மாட்டான். நிறைய பேர் அப்படி இருக்கிறார்கள், நன்றாக கேட்பார்கள், தங்களுக்குள் ரசிப்பார்கள், சில வழி மற்றவர்களுக்கு சொல்வார்கள், சில பேர் காதும் காதும் பித்து மாதிரி யாருக்குமே சொல்ல மாட்டார்கள். இந்த ரகசிய ரசிப்புகள், அதாவது திருவிழா காலங்களிலே அல்லது தெருவூரத்திலே பார்க்கின்ற பெண்களை பெண்களுக்கே தெரியாமல் ஆண்கள் ரசிப்பது போல், அல்லது தெருவூரத்தில் பார்க்கின்ற ஆண்களை ஆண்களுக்கே தெரியாமல் பெண்கள் ரசிப்பது போல், இவ்வாறான ரகசிய ரசிப்புகள் எல்லோரிடமும் இருக்கிறது. மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்கின்றபடியும் நிறைய பேர் கிராமத்தில் கூட இருப்பார்கள், வீட்டில் சண்டை போட்டுக் கொள்வார்கள். இன்று நான் வீட்டில் சாப்பிடுவது இல்லை என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருப்பார்கள், இல்லை நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் வீட்டிலே யாரும் இல்லாத நேரமா பார்த்து கொஞ்சமாக எடுத்ததே தெரியாமல், கொஞ்சமாக சோறு, கொஞ்சமாக கறி கழுவி கழுவின கோப்பையும் அதே இடத்துல வச்சு சாப்பிட்டதுக்கே தெரியாமல் கம்மண்டு திரும்பவும் போயிருப்பார்கள், நான் சாப்பிட மாட்டேன். இது எல்லா இடத்திலும் நடக்குது ஐயா. மற்றவர்களுக்கு தெரியாமல் தங்களுக்குள் ரசிப்பது. மகாத்மா காந்தி அவர்கள் சொல்வார், எவன் ஒருவன் தனக்கு தானே குழுக்கமாக இருக்கிறானோ அதுதான் குழுக்கம் என்று. ஒரு தனி அறையிலே இருக்கின்ற ஒருவனோ குருத்தியோ தங்களுக்கு தாங்களே ஒழுக்கமானவர்களாக இருக்கிறார்களோ அப்பொழுதுதான் அது ஒழுக்கம் என்று சொல்லப்படும். சமுதாயத்திற்கு, மற்றவர்களுக்கு, குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு அல்லது நமக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டும் அடம் பிடித்து ஒழுக்கம் போல் நடிப்பது ஒழுக்கம் அல்ல. கிராமத்தில் வாழ்ந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், மாலை நேரமாக இருக்கலாம் அல்லது காலை நேரமாக இருக்கலாம், மீன் பிடித்துக் கொண்டு மீனவர்கள் வருவார்கள், கடல் கரையில் வந்து கடல் ஏறும் முன்பே கட்டுமரம் தரை தட்டு முன்னர், அல்லது நடந்து சென்று மீன்பிடித்துக் கொண்டு கரைக்கு வருகின்ற மீனவர்களை மெதுவே மென்று மெதுவாக அவர்களிடம் சென்று, எதுவும் இருக்கோ என்னப்பா, ஒன்றும் படையில்லையம்மா என்று அவர் சொல்வார். இல்லை இல்லை பாரப்பா என்று ஊரார் சொல்வார்கள். இல்ல இல்ல நான் ஒன்னும் படையிலப்பா என்று அவர் சொல்வார். இல்ல ஏதாவது பற்றிருக்கும் வாரப்பா, எனக்கு தெரியாம கூட இருக்குமா, விடுங்கம்மா என்று சொல்வார் அவர். ஆனால் இந்த மனோகாரத்தின் மத்தியில் எப்படியோ தன்னுடைய குடும்பத்திற்காக ஏதாவது ஒன்று இருக்கும், இரண்டு திரளின் குஞ்சாவது இருக்காதா என்ன என்று ஒரு ஆர்வாரத்தில், குரு ஆர்வத்தில் எப்படியோ அந்த கூடையை திறந்து பார்த்து விடுவார். பாவம், அவன் தன்னுடைய குடும்பத்திற்காக அதை வைத்திருப்பான். வீட்டிலே அவனை எதிர்பார்த்திருக்கின்ற மனைவி, அந்த குழந்தைகள், அப்பா எப்படி மீன் கொண்டு வருவார் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற அந்த குடும்பம் அதற்காக காவல் இருக்கும். ஆனால் இவனுக்கு அதற்கும் அப்பால் மண்ணெண்ணெய், பான், தீப்பெட்டி, கோதுமைமா, வீட்டுக்கு வேண்டிய அத்தியாவசியமான சில பொருட்களை வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இருக்கும். இந்த மீனை இவர்களுக்கு கொடுப்பதா, இல்லை இந்த மீன் கொடுத்த பணத்தில் அவற்றை வாங்குவதா என்று ஒரு தடுமாற்றம் அவனுக்கும் இருக்கும். கடைசியில் எப்படியோ தடுமாற்றம் தூற்று போய்விடும், மீன் இவர்கள் கைக்கு போய்விடும், அவர் பணத்துடன் போய்விடுவார். அப்படியான ஒரு சூழலில் இருந்து வந்தவர்கள் நாங்கள், மற்றவர்களுக்காக சில விடுப்புகளை விட்டுக் கொடுத்தவர்கள். இந்த வானம், இந்த பூமி, இந்த இயற்கை, இவையெல்லாம் கற்றுக் கொடுத்த பாடங்கள் கூட அதுதான். தெரிந்தும் தெரியாமல் இருப்பதும், தெரியாமல் இருந்து கொண்டு தெரிந்து இருப்பதும் அறிவு போல. இருக்கு என்பதும் அறிவு, இல்லை என்று சொல்வதும் அறிவு. இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்வதும் அறிவு. வாழ்க்கையினுடைய இயக்கம் இருக்கிறது. நாளைக்கு என்பதுதான் எல்லோர் மனதிலும் இருக்கின்ற நாதம். கிராமத்தில் எல்லோருமே கையொழுங்கைக்குள் போயிருக்கும். கையொழுங்கை என்பது கை விரிக்க முடியாத இடங்களாக இருக்கும். இரண்டு பேர் ஆகக்கூடியது, இரண்டு பேர் சேர்ந்து நடக்க முடியாத சில ஒழுங்கைகள் இருக்கும். அதுவும் புதிதாக வேலி அடைத்த காலத்தில் போக முடியாது. அது நிறைமாத கற்பனி போல வேலி வேறு தள்ளிக்கொண்டிருக்கும். அது முதுமை பருவம் அடைந்த பிற்பாடுதான் இரண்டு பேர் போகக்கூடியதாக இருக்கும். அதாவது வேலி. கிராமங்களிலே அவ்வப்போது கதைக்கின்ற பேச்சு எல்லோருடைய காதிலும் விழும். கையொழுங்கைக்குள் போகின்ற விழுது குசினிக்குள், சமையல் அறைக்குள், சமையல் கட்டுக்குள் இருந்து குழந்தைகள் குரல் கொடுப்பார்கள். அம்மா இந்த பொரியலை எடுக்கட்டும். தாய் பாயளித்துக் கொண்டோ வேறு ஏதாவது வேறு செய்து கொண்டு எங்கேயாவது இருந்தால் நாளைக்கு என்னவாம், அது நாளைக்கு. இந்த நாளைக்கு என்பது அங்கிருந்துதான் வந்திருக்கலாம். நாளைக்கு என்ன என்பதிலே இன்று இயங்குகின்ற நினைவுகள், நாளைக்கு என்பதற்காகவே சேர்த்து வைக்கின்ற செயற்பாடுகள். இது பணமாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், ஏன் உறவுகளாக கூட இருக்கலாம். இன்று ஒருவர் கொஞ்சம் முரண்பட்டாலும் கூட நாளைக்கு இவரை தேவைக்குப்படுமோ என்ற ஒரு ஏக்கத்தில் அந்த முரண்பாட்டை கூட தெரிந்தும் தெரியாமல் விட்டுவிட்டு போகிறோம். காரணம், நாளைக்கு அவர் தேவைப்படுவார். மனதுக்கு பிடித்தமில்லாத சில விஷயங்களை கூட நாளைக்கு என்கின்ற ஒரு விடயத்துக்குள் போட்டு புதைக்க வேண்டியிருக்கிறது. நாளைக்கு சரி, நாளைக்கு என்ற நாளைய நாளில் இன்று கேட்டு பார்க்கலாம். நேற்று சொன்ன நாளைக்கு என்றது இன்றைய நாள் தானே. அப்ப இன்று அது என்ன மாதிரி என்பது, நாளைக்கு என்பது எங்களை பொறுத்த வரையில் அடுத்த காலத்தை பொறுத்தது. அது நாளை என்பது அல்ல, அடுத்த வருஷமாக இருக்கலாம், அடுத்த 10 ஆண்டுகளாக கூட இருக்கலாம், அடுத்த 5 ஆண்டுகளாக கூட இருக்கலாம். ஆகவே இந்த நாளைக்கு என்பது உண்மையில் நாளைக்கு அல்ல. அதனால் இன்றைய நாள் முடித்து போகிறது. நாளைக்கு என்பதனால் இன்றைய வாழ்க்கை எங்களுக்கு வாழ்க்கைப்படாமல் போய்விடுகிறது. இன்றைய நாளில் யார் வாழ்ந்திருக்கிறோம் என்று பார்த்தால் அதுக்கு பதில் யாரிடமும் இருக்காது. இன்றைய பொழுதை நீங்கள் அனுபவித்தீர்களா என்று கேட்டால் யாரும் அதற்கு பதில் சொல்ல முடியாது. இன்றைய பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருந்தீர்களா? எல்லா நாட்களையும் விட இந்த நாள் கழிந்தது போல இருக்கிறதா? இந்த நாளில் நீங்கள் கண்டது என்ன, காண நினைத்தது என்ன, இவ்வாறான கேள்விகள் ஒருவரிடம் கேட்கப்படுமாக இருந்தால் இன்றைய நாள் வழங்கி போல ஒரு நாள். எந்த விதமான மாறுதல்களும் இல்லாமல் சூரியன் உதித்து மறைந்திருக்கிறது, அவ்வளவுதான். 3 நேரத்தில் ஏதோ 2 நேரம் சாப்பிட்டிருக்கிறோம். வேலைக்கு போனவர்கள் போக மீதியானவர்கள் வீட்டில் இருந்திருக்கிறோம். 4 பேருடன் தொலைபேசியில் பேசியிருக்கலாம். நாளைக்கும் பெற்று சாப்பிடலாம் என்பதற்கான குளிர்சாதன பட்டியல் இருப்பதென்ற காரணமான முழுமையாக அதை சாப்பிடாமல் இன்னும் அறவாசி அங்கே இருக்கிறது. ஆகவே இன்றைய நாள் அனுபவிக்க முடியாத ஒரு நாளாக கடிந்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இந்த நாட்டுக்குள் வருகின்ற பொழுது இப்பாரா சொல்லி வந்தோம் இல்லையே, அறியாத விடயங்கள், எங்களை பற்றி எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்ற விடயங்கள். இந்த அரசாங்கம் உங்களுக்கு குரு உத்தரவாதம் தந்து 10 வருஷத்தில் இந்த நாட்டை விட்டு நீங்கள் புறப்பட வேண்டும் என்று அன்றே சொல்லியிருந்தார்கள் என்றால், எல்லா தங்கச்சிமாரும் எல்லா தம்பிமாரும் எல்லா அண்ணமாரும் கரணம் போட்டிருப்பார்கள். இறக்கும் வரை இதுதான் நாடு என்று ஆகிவிட்டு பிற்பாடு எங்களை திருப்பி அனுப்ப மாட்டார்கள் என்று ஒரு தைரியம் வந்த பிற்பாடு எங்களுக்குள் இருந்த பயம் போய் வாழ்க்கை தீவிராக போய்விட்டது. இப்ப எல்லோருக்குமே ஒரு திமிர் இங்க இருக்கிறது. இந்த திமிர் வாழ்க்கையை அனுபவிக்காமல் போய்விட்டது, அனுபவிக்க விடாமல் போய்விட்டது. சும்மா ஒரு கதைக்கு, எல்லாரும் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் எல்லாருடைய முகத்தையும் பார்க்கணும். அப்பா ஆடாடா, எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த இருப்பில் இருக்கின்ற விஷயங்களுக்கு எப்பொழுதுமே மரியாதை இருப்பதில்லை. நாளைக்கு அதுதான், நாளையினுடைய வெகுமதிகளும் இன்றைய அருமையும் தெரியாதவர்களாக நாங்கள் வாழ்ந்து விடுகிறோம். வாழ்க்கைக்குள் இருக்கின்ற தேடல்களை விட்டு போலியான போக்கிடம் இல்லாத எந்த விதத்திலும் குருப்படாத எதற்கும் தேவையில்லாத பொழுதுகள் நமக்கு நிறையவே கிடைக்கிறது. நாளைக்கு இன்று நிறைய வீட்டுகள் பாருங்களேன், எத்தனை புடவைகள் இருக்கிறது, இப்பொழுதாவது போடலாம் என்று மடித்து மடித்து தான் இருக்கிறது. எடுத்து போட்டுவோமா? இல்லை. எத்தனையோ விஷயங்கள் இருப்பில் இருக்கின்றன. நாளைக்கு, நாளைக்கு என்றால் எப்பொழுது? ஒரு முறை எங்காவது இந்த நாட்டை விட்டு வெளியே போய் ரொம்ப காலம் முளைத்து கழித்து விட்டேன், எங்காவது போய் வர வேண்டும் என்று ஒரு எண்ணம் வரும். இப்பொழுது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நாளைக்கு இன்னொரு காலம், இந்த காலங்கள் எப்பொழுது வரையறுக்கப்பட்டிருக்கிறதோ அப்பொழுதுதான் எல்லாமே சாத்தியமாகிறது. சும்மா சொல்லி பார்க்கலாம், இந்த நாட்டை விட்டு எல்லோருமே போகிறோம் என்று ஒரு எண்ணம் வரட்டும் என்று வைங்களேன். அதாவது இந்த நாட்டை விட்டு நீங்கள் கண்டிப்பாக புறப்பட வேண்டும் என்று யாராவது சொல்லட்டுமே. இரவு உங்களுக்கு கனவு கூட வராது, ஏன் தூக்கமே வராது. இத்தால் சகலரும் அறிவது, எதிர்வரும் 31ஆம் தேதி அக்டோபர் மாதம் உங்கள் குடும்பத்துடன் நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிடுங்கள்.
நந்தவனமே நந்தவனமே சொந்தம் சொல்லி போகிறோம், இந்த நினைவு எந்த நிலவில் எங்கு ஒன்று சேருவோம், கடந்த பாதைகள் திரும்பிடுமா, கடந்த காலங்கள் இனி வருமா, இன்று இந்த நாளேன் வந்தது, உயிரை வழியனும் பகுலர்கள் கூடும் தினமோ. நந்தவனமே நந்தவனமே சொந்தம் சொல்லி போகிறோம். படங்களாகுமே. வண்ண வண்ண மாடிகள் வகுப்பறைகள் வந்து நம்மை தேடுமே, நொந்து ஜன்னல் மூடுமே. வகுப்பிலே பெற்ற வரங்கள் சொல்லவா, குரு தெய்வம் அல்லவா, கண்ணீரண்டில் சிந்துகின்ற நீரிலே நட்பின் கதைகளை சொல்லுவூரிலே. பரீட்சை முடிந்த பின்னும் பயணம் முடிவதில்லை, நந்தவனமே நந்தவனமே சொந்தம் சொல்லி போகே.
வாயிலாக பிரதி புதன்கிழமதோறும் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரையும் ஒளிபரப்பாகிறது. சில விஷயங்கள் மூளைக்கு அப்பாற்பட்டது, சில விஷயங்கள் மனசுக்கு அப்பாற்பட்டது. சில விஷயங்கள் மூளைக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டது. இந்த அறிவு மாதிரி இருக்கு என்று சொல்வதும் அறிவுதான், இல்லை என்று சொல்வதும் அறிவுதான், இருக்கிறதா இல்லையா என்று அறிந்து கொள்வதும் அறிவுதான். கடந்த வாரம் ஒலிபரப்பான இந்த வாரம் ஒலிபரப்பான இளையோர் அரங்கத்தில் வானொலிக்கு வந்த நேயர் ஒருவர் யோகேஸ்வரன் கேட்ட கேள்வி சிந்தனையை சிதற வைத்திருக்கிறது. சில மனிதர்கள் கேட்கின்ற சில கேள்விகள் பல்வேறு இடங்களில் வெவ்வேறு பரிமாணங்களை எடுத்திருக்கிறது. கேள்வியொன்றும் பெரிது என்று சொல்ல முடியாது. சிந்தித்து பார்த்தால் அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும். சில குழந்தைகள் கேட்பது போல, உங்களுடைய கண் உங்களுக்கு தெரிகிறது கண்ணாடியில் பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய காது, கை, கால், உங்கள் உடம்பில் இருக்கின்ற எல்லா அவயங்களும் உங்களுக்கு தெரிகிறது. ஏன்? உங்களையே உங்களுக்கு தெரிகிறது. உங்களுடைய உயிர் உடம்பில் எங்கு இருக்கிறது என்று கேட்டால் யார் பதில் சொல்ல முடியும்? உங்களுடைய உயிர் உடம்பில் எங்கே இருக்கிறது? அவ்வளவுதான் அவர் கேட்டார். நீங்கள் ஒரு முறை சிந்தித்து பாருங்கள், எங்களுடைய உயிர் எங்களில் எங்கே இருக்கிறது? அது மனசுக்குள் இருக்கிறதா? அப்படி என்றால் மனசு எங்கே இருக்கிறது? எல்லாரும் இதயத்தை தொட்டி காட்டுவார்கள், அங்கேதான் இருக்கிறது என்பதற்கு என்ன ஆதாரம்? இருக்கிறது. மனசு எங்கே இருக்கிறது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஏனென்றால் சில மனிதர்கள் பேசுகின்ற பொழுது இதயம் வலிக்கிறது, மனம் அங்கேதானே இருக்கிறது. ஆனால் உயிர் எங்கே இருக்கிறது? எங்களுடைய உடம்புக்குள் இருக்கின்ற உயிர் எங்கே இருக்கிறது? சாதாரணமான ஒரு கேள்வியே எவ்வாறு மனித மனங்களை பிரட்டி போட்டிருக்கிறது? கனடாவில் எல்லோர் வீட்டிலும் இருக்கும், எல்லோருடைய வீட்டிலும் இருக்கின்ற சுடுதண்ணி போத்தல் எல்லா வீடுகளிலும் பெரும்பாலும் இருக்கும், இல்லாத வீடுகள் இருக்க முடியாது. இந்த சுடுதண்ணி போத்தலுக்கு இருக்கின்ற ஒரே மிகப்பெரிய மகிமை என்னவென்றால், அது என்ன நினைவில் இருக்கிறது? ஜாழ்பாணம் அல்லது மூளாய் அல்லது மானிப்பாய் அல்லது தள்ளிப்பிழை அல்லது காய்கறி, எங்கேயாவது ஒரு பருத்தித்துறை, ஏதாவது ஒரு வைத்தியசாலைக்கு சென்றால் சுடுதண்ணி போத்தல் கொண்டு போனால் கேன்டீனில் 10% 20% கொடுத்தால் அல்லது 5% கொடுத்தால் சுடுதண்ணி தருவார்கள். அதற்கு ஒரு கியூவில் நின்றிருக்கிறோம். அதுக்கு ஒரு அவருடைய 4 பேச்சு வாங்கி சுடுதண்ணியினும் சுடவில்லை போருங்கள் என்றால் காத்து மிருந்திருக்கின்றோம். இந்த சுடுதண்ணி பூக்களிலேயே நிறைய வகைகள் இருக்கிறது, அழகாக இருக்கின்றவை. அதற்கு வேறு உடுப்பு தைத்து போட்டிருப்பார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா கட்டதம் வச்சு இருக்குவார்கள். தோமஸ் பிளாஸ்க் அந்த காலத்தில் அதற்கு ஒரு சீலத்துண்டு சுத்தி மேலே ஒரு கட்ட மாதிரி இறக்கி சுடுதண்ணி போகும். இந்த சுடுதண்ணி பூத்தலுக்கு இருக்கின்ற தத்துவம் எங்களுடைய மனசுக்கும் இருக்கிறது. எப்படி சுடுதண்ணி பூத்திற்குள் சுடுதண்ணியையும் விட்டு வைத்திருக்கலாம், அந்த நேரம் நீங்கள் ஐஸ்கிரீமும் வைத்திருக்கலாம், ஆனால் ரெண்டும் ஒரே நேரத்தில் வைத்திருக்க முடியாது. அதே மாதிரித்தான் அந்த மனமும், மகிழ்ச்சி சந்தோஷம் துக்கம் கவலை இந்த இரண்டையும் இந்த மனம்தான் வைத்திருக்கிறது. நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்றால் என்ன? மனம் உயிரா சந்தோஷமாக இருக்கிறது? இல்லை. நான் துக்கமாக இருக்கிறேன், மனம் துக்கமாக இருக்கிறது, உயிரா துக்கமாக இருக்கிறது? இந்த மனசுக்குள் இருக்கின்ற துக்கம் சுகம், சுகம் அல்லது சோகம், இந்த இரண்டையும் ஒரே கிண்ணத்தில் மனம் வைத்திருக்கிறது. சுடுதண்ணி போத்தல் மாதிரி, நீங்க சுடுதண்ணி விட்டா அது சுடுதண்ணி, இல்லை அதை ஊத்திட்டு ஐஸ்கிரீமை வச்சா அது ஐஸ்கிரீம். இரண்டையும் அது வைத்திருக்கிறது, ஆனால் இரண்டையும் சேர்த்து வைத்திருக்க முடியாது. எங்களைப் போல சந்தோஷம் துக்கம் இரண்டும் மாறி மாறி வைத்திருக்க முடியாது. மனிதர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு கலை, எல்லோருக்கும் முடிந்த பாடில்லை, எல்லோருக்கும் முடியாது. அது வேறு, எல்லோரும் எல்லோரையும் சந்தோஷமாக கூட வைத்திருக்க முடியாது. வீட்டில் கூட குழந்தைகளை, ஒரு அப்பா அம்மா எல்லா குழந்தைகளையும் சந்தோஷமாக வைத்திருப்பது ரொம்ப கடினம். ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு தான் போவார்கள், ஆனால் இந்த மனதை நான் இப்பொழுது நீ என்பது நானாக மாறுகிறதோ, இப்பொழுது நான் என்பது நீயாக மாறுகிறதோ, அப்பொழுதுதான் மனங்கள் சந்தோஷமடைய உட்படப்படுகின்றன. இன்றைய வாழ்க்கையில் எந்திரத்தனமான ஒரு சூழ்நிலையில், எங்களை எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் இருக்கின்ற ஒரு நிலையில், இந்த நாளைக்கு என்ற மாதிரித்தான், நாளைக்கு தேவை வரும் என்றது மாதிரித்தான், அதை நாங்கள் பழகிக்கொண்ட பழக்கம் என்றுதான் நினைக்கிறேன். கிராமத்தில் பார்த்தீர்கள் என்றால், குரு சட்டிக்குள் அல்லது ஒரு பானைக்குள் அல்லது ஒரு பாத்திரத்தில் இருக்கின்ற அரிசியை அப்படியே உலைக்குள் போட மாட்டார்கள், கொஞ்சம் வைத்திருப்பார்கள். கிராமத்தில் இருக்கின்ற பொழுது இருக்கின்ற ஏதாவது ஒன்று முற்று முழுதாக வலித்து விட மாட்டார்கள், அதாவது தட்டி கொட்டி கவிழ்த்து விட மாட்டார்கள், கொஞ்சம் வைப்பார்கள். கேட்டால் சொல்வார்கள், பாவம் பெட்டி திட்டும் என்று சொல்வார்கள். இந்த மடுப்பெட்டி என்று ஒன்று வைத்திருப்பார்கள் கிராமத்தில் பெண்கள், அதற்குள் கூட ஒரு சதம் போட்டு வைப்பார்கள், அது திட்டும் அப்பா என்று. அதற்கு கூட சந்தோஷத்தை நாங்கள் விட்டு வைப்பதில்லை மனசுக்குள். மற்றவர்களின் மனதில் நினைத்துக் கொண்டு வாழப் பெறப்பட்டால் மனம் சந்தோஷத்தை இழந்துவிடும். எனக்காக நான் வாழப் பெறப்பட்டால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என்ன, நீங்கள் விடமாட்டீர்கள்.
மறுக்கிறது மொழிகள் எல்லாம் முடமாகி என் மௌனத்தை கூட
எனக்கு பிடிக்கவில்லை. காரணம் கேட்டால் தெரியவில்லை. நினைவுகள் நெஞ்சினில் புதைந்ததினா நெருப்பால் எந்த நெஞ்சை சுடுகின்றே. உன் உருவம் கண்களிலே பதிந்ததினா கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு அழிக்கின்றே. தாய் தந்தைக்காக என்னை பிரிய காதலை காகிதமாய் தூக்கி எறிய என்னை பிடிக்கவில்லை.
சந்திக்கலாம் நேர்களே.